SBS தமிழ். வணக்கம் ரமாதவி அவர்களே.
வணக்கம் SBS நேயர்களே.
ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங் என்ற சொற்பதத்தை வந்து நாங்கள் ஒரு கடந்த ஒரு சில வருடங்களாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கட்டடம், தீ, இதோடு சம்பந்தப்பட்டு இந்த சொல்லையும் நாங்கள் கேட்கிறோம். ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங் என்றால் என்ன என்று சொல்லி முதலில் ஒரு விளக்கத்தை தர முடியுமா?
நிச்சயமாக. அதாவது இந்த கிளாடிங் அப்படிங்கிறது ஒரு தடுப்பு சுவர் அந்த மாதிரிப்பட்டதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் ஃபயர் கம்பஸ்டபிள் கிளாடிங் அப்படின்ட்டு இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, அது ஒரு சாண்ட்விச் மெட்டீரியல் போல் இருக்கும். அதாவது ஒரு சுமார் ஒரு 4 மில்லிமீட்டர் திக்னஸ் உள்ள 2 அலுமினியம் தகடுக்கு நடுவில் பாலியெத்திலீன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை வைக்கிறாங்க. வச்சு அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச் மெட்டீரியலாட்டு வச்சிடுறாங்க. இந்த ஃபயர் கம்பஸ்டபிள் கிளாடிங் என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக தீப்பிடிக்கக்கூடிய தன்மையுடையது. ஆனால் இது வந்து மிகவும் மலிவானது, பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்ட்டு அழகாக இருக்கிறது. அதனால் கட்டடங்களுக்கு வெளிப்புறங்களில் வைக்கும்போது ஒரு அஸ்தெட்டிக் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்வைக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது. அதோட விலையும் மலிவு. அதனால் இது வந்து சுமார் 20-25 வருஷங்களாட்டே பரவலாக ஆஸ்திரேலியா முழுசும் பரவலாகவே இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய பாதிப்பு வந்து கடந்த ஒரு சுமார் 10+ வருடங்களாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சுது.
அது பார்க்கும்போது சிவரோடு சேர்த்து இருக்கும் அப்படியா, அல்லது சிவருக்கு உள்ளாக இருக்குமா?
இல்லை, இது வெளிப்புறங்களில் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இந்த பால்கனின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதிகள்லையும் இதை நிறைய பயன்படுத்துகிறாங்க.
சரி, இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஆபத்தானது என்று விளக்கங்கள். எளிதில் தீப்பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள், எவ்வளவு தூரத்துக்கு அதன் அந்த சீரியஸ்னஸ் அதை பற்றி சொல்லுங்க.
ஆமாம், அதாவது இப்போது 1 கிலோகிராம் பாலியெத்திலின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பெட்ரோலுக்கு சமம். அப்போ நீங்கள் பால்கனியில் ஒரு ஃபயர் கம்பஸ்டபிள் கிளாடிங் வச்சுருக்கிறீங்கன்னா, அது ஒரு கிலோ இல்லாட்டி ஒரு 10 கிலோ மெட்டீரியல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட 15 லிட்டர் பெட்ரோலுக்கு சமம். அப்படின்னா என்ன நடக்கும், அது பக்கத்தில் ஒரு சின்ன நெருப்பு போனாலும் பட்டுன்னு அது பற்றி ஏறியும். இதில் மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, அடுக்கு மாடி கட்டிடங்களில் உங்களுக்கு 25-30 மாடி கட்டிடங்களில் வந்து எல்லா பால்கனிலையும் இதை பயன்படுத்தும் போது, ஒரு பால்கனியில் ஒரு சிகரெட் வச்சா போதும், அதில் தீப்பிடிக்கிறது அப்படியே தொடர்ந்து எல்லா பால்கனிக்கும் தாவிக்கிட்டே இருக்கும். தாவிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, இது என்ன பண்ணோன்னா மேல் நோக்கி வெகு விரைவில் தாவிக்கிட்டே இருக்கும்போது அது உருகி கீழேயும் விழும். அப்படின்னா கீழே தீயணைப்பு படை வீரர்கள் வந்து இப்போது உதவிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அது ஆபத்து. உதவி செய்ய போகும்போதும் ஆபத்து, கட்டடங்கள்லேயும் வந்து வெகு விரைவில் அது தீப்பிடிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கிராண்ட்ஃபில் டவர் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் ஒன்று விபத்துக்கானது, அந்த கட்டடம் வந்து 24 மாடி கட்டடம், மொத்த கட்டடமும் குறைஞ்சது 15 நிமிடங்களில் தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சுது. அதில் சுமார் 72 மக்கள் இறந்து போனாங்க. நான் அதனுடைய வேகம் வந்து அவ்வளவு தீவிரமாக பரவக்கூடியது.
சரி, இப்போ நீங்கள் சொன்னீர்கள், இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு உதாரணத்திற்கு சொன்னீர்கள்.
ஆமாம்,
கூடுதலாக அடுக்குமாடி குடியிருப்பு, இந்த தொடர் மாடி குடியிருப்பு அங்குதான் இது பயன்படுத்தப்படுகிறது, அல்லது எங்களது சாதாரணமாக காணியோடு நிலத்தோடு இருக்கின்ற வீடுகளிலும் இது பயன்படுத்தப்படுகின்றதா?
தனி வீடுகளில் பயன்படுத்துகிறத பற்றி அவ்வளவு தகவல்கள் வந்து நமக்கு இணையதளங்களில் காணப்படவில்லை. ஆனால் 2 மாடி 3 மாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய லோ ரைஸ் பில்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே இதை வந்து பயன்படுத்துறது தெரிய வருது. ஆனால் இதில் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அது 3 மாடியாக இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான். ஏன்னா 3 மாடி கட்டடங்கள்லாம் இருக்கிற இடங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு செயல்பாட்டு திறனோடு அமைச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அங்கே தீப்பிடித்தாலும் நமக்கு ரொம்ப ஆபத்து. அடுக்குமாடி கட்டிடங்களில் இன்னும் பலவிதமான ஆபத்து, ஏன்னா பல அடுக்குமாடிகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பென்சர் ஸ்ட்ரீட், 200 ஸ்பென்சர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு அடுக்குமாடி கட்டடம், அதில் வந்து 41 மாடி இருக்குது, அதில் தீப்பிடிச்சது. அதில் கிட்டத்தட்ட 15 தீயணைப்பு வண்டிகள், 60 தீயணைப்பு வீரர்கள் போராடி அந்த தீயை வந்து அணைச்சாங்க. அது வந்து ஒரு மாடியில் பிடிச்சி வித்தின் 5 மினிட்ஸ் 4-5 மாடிகளுக்கு தீ பரவிடுச்சுது. அதிர்ஷ்டவசமாக அந்த தீ விபத்தில் வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த புகை காற்று சுவாசித்து மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டியிருந்தது, மற்றவங்க வந்து கடவுள் அருளால் தப்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும்.
ஆபத்தான ஒரு விடயம் என்று சொல்கிறீர்கள்.
ரொம்ப ஆபத்தான விடயம்.
ஆமாம், இதை வந்து தடுப்பதற்கு இப்போ நிறைய தீ விபத்துகளும் ஏற்பட்டு விட்டன. இதை தடுப்பதற்கு, அதாவது இந்த ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங்கை கட்டடங்களில் பயன்படுத்துவதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா?
அதாவது முதல்ல நமக்கு 2014 டாக்லன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு 23 மாடி கட்டடம் இந்த மாதிரி ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங் பயன்படுத்தினதுனால வந்து விபத்து ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது. 2015 இதை வந்து தீவிரமாக எப்படி இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் இருக்கக்கூடிய கட்டடங்கள்லேருந்து பாதுகாப்பு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு அரசு நடவடிக்கை எடுத்தது. இன்னும் சொல்லப்போனால், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விக்டோரியன் பில்டிங் அத்தாரிட்டி அண்ட் மெல்பர்ன் சிட்டி கவுன்சில் இவங்க எல்லாரும் அடுக்குமாடி கட்டிடங்களை மறுபடியும் இன்னும் ஃபயர் இன்ஜினியர்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இவங்க பல கட்டடங்களுக்கு வந்து எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க கட்டடங்களுக்கு அனுப்பும்போது மாடரேட் அண்ட் ஹை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஃபயர் கிளாடிங் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாதிரி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்படி எச்சரிக்கை கொடுக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் இந்த ஃபயர் கிளாடிங் மெட்டீரியலை நீங்கள் கூடிய விரைவில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க கொடுத்துருக்க இந்த எச்சரிக்கை எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறது? ஏன்னா நிச்சயமாக ஒரு டியூ டேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நிச்சயமாக ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த நாட்களுக்குள்ளே இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக இவங்க சொல்லியிருக்கிறாங்களா சொல்லலையா, அப்படி சொல்லியிருந்தா அவங்க செய்துட்டாங்களா செய்யலையா அப்படிங்கிற தகவல்கள் வந்து பொதுமக்களுக்கு அவ்வளவா தெரியலை.
சரி, இப்போ ஒருவருக்கு ஒரு அடுக்குமாடியில் ஒரு குடியிருப்பு இருக்கின்றது, அதில் இந்த ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங் இருக்கிறதா இல்லையா என்று அப்படி தெரிந்து கொள்வது. அதே போன்று நாங்கள் புதிதாக ஒரு வீட்டை கட்டுகின்ற போதோ அல்லது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்குகின்ற போதோ அதில் இந்த ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஏனென்றால் அது நல்லது இல்லையா, அதை தெரிந்து கொள்வது.
ஆமாம், நீங்கள் இப்போ விக்டோரியன் பில்டிங் அத்தாரிட்டி அவங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங் பற்றி தெரியணும் அப்படின்னா மெல்பர்ன் சிட்டி கவுன்சில் அல்லது எந்த ஏஜென்ட் உங்களுக்கு இந்த வீடை விற்பதற்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேயோ அல்லது பாடி கார்ப்பரேட் அவங்கக்கிட்டேயோ பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, மெல்பர்ன் சிட்டி கவுன்சில் வந்து ரொம்பவும் உதவி பண்ணுறாங்க. நம்ம பேசும்போது இந்த கட்டடமா, இந்த கட்டடத்தில் வந்து இருக்குது ஃபயர் கிளாடிங் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முழுவதும் நீக்கப்பட்டு விட்டதா, நீக்குவதற்கு எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் விக்டோரியா பில்டிங் அத்தாரிட்டிக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஓனர்ஸ் கார்பரேஷனில் வந்து பொதுமக்களால் அவ்வளோ செய்திகள் கேட்க முடியாது, அவங்க ஓனர்ஸுக்காக வேலை செய்கிறவங்க. ஏஜென்ட்டுகளுக்கு விஷயம் தெரியலை அல்லது தெரிந்த பின் சொல்லலை, இதில் ஏதோ ஒன்று. நீங்கள் விக்டோரியன் பில்டிங் அத்தாரிட்டிக்கு போகும்போது ஒரு மின்னஞ்சல் முகவரி கொடுக்குறாங்க. அந்த மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் போட்டுட்டு பதிலுக்காக காத்திருக்கணும். எப்போ பதில் வரும்னு உங்களுக்கு தெரியாது. சரி, நாங்கள் ஒரு மின்னஞ்சல் அனுப்பினோமே அதுக்கு பதில் வந்திருக்குதா அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்கணுன்னா பொதுவான தொலைபேசி எண்ணுக்கு தான் உங்களால் தொடர்பு கொள்ள முடியும். அங்கே தொடர்பு கொள்ளும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, நீங்கள் மின்னஞ்சல் அனுப்புங்க, எப்போ பதில் வரும் சொல்ல முடியாது. அதை வந்து இந்த கட்டடத்தை பற்றி அவங்க இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது தேர் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஸ்டில் இன் ப்ரோக்ரஸ். அப்போ பொதுமக்களுடைய பார்வையில் இருக்கும்போது ஒரு வீட்டை வாங்கணுன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும். இல்லை அங்கே வசித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நம்ம குடியிருக்கிற வீடு பாதுகாப்பானதானா, இல்லை இங்கேருந்து நம்ம வேறு எங்கேயாவது போய்விடலாமா, ஏன்னா காசு வரும் உயிர் வராது இல்லையா, அப்படி ஒரு முடிவெடுக்கணுன்னாலும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள்ள அந்த பதில் தெரிஞ்சதுன்னா அது வந்து பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதில் முக்கியமாட்டு மக்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ஸ்பென்சர் ஸ்ட்ரீட்டில் நடந்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு தெரு. அந்த கட்டடம் மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்துலேயும் பல கட்டடங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கட்டடத்தில் எரியக்கூடிய தீயின் வீரியம் அடுத்து பல மாடிகளையும் அடுத்து பல கட்டடங்களையும் தாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்து ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு அவேர்னஸை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது பொதுமக்கள் சார்பில் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஒரு சிகரெட்டில் இருக்கக்கூடிய நெருப்பே ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை எரிய வைக்கும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா?
சரி, நீங்கள் தெளிவாக விளக்கினீர்கள் இந்த ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங் என்பது எவ்வளவு ஆபத்தானது, அது எங்களுடைய கட்டிடத்திலும் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பது பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். நாங்கள் இது தொடர்பில் விக்டோரிய கட்டட நிர்வாக சபையுடனும் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முயற்சிக்கின்றோம். மிக்க நன்றி இந்த தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. இது குறித்த மேலதிக விவரங்கள் தெரிய வருகின்ற போது அல்லது இது குறித்த ஒரு அப்டேட் அது தொடர்பில் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வாய்ப்பளித்த SBS தமிழுக்கு மிக்க நன்றி.
நேர்களே, திருமதி ரமாதேவி அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பிலும் ஃபயர் கம்போஸ்டபிள் கிளாடிங் தொடர்பிலும் மேலதிகமாக அறிந்து கொள்வதற்காக விக்டோரியன் பில்டிங் அத்தாரிட்டியை நாம் தொடர்பு கொண்ட போதிலும் இதுவரை அவர்கள் எமக்கு பதிலளிக்கவில்லை.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை எமக்கு அறியத் தாருங்கள்.